அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் ஆவலோடு காத்திருக்கும் நண்பர்களே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. சங்கீதம் 119:105.
ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்வீர்.
ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவம், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம்.
அண்ட சராசரங்களையும் மிக அழகாய் படைத்த எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த புதிய வாரத்தின் காலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, உடைய அநாதி தீர்மானத்தின்படியும் திட்டத்தின்படியும் இந்த உலகத்தை படைத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்திலே உம்மோடு ஐக்கியம் கொள்ளும்படியாய் மனிதர்களாய் எங்களை படைத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நோக்கத்தோடு எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உண்டாக்கி நீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் தவறி போன பொழுது எங்களுக்காக உடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி பாடுபட்டு எங்களுக்காக பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் பூமியை பண்படுத்தி பாதுகாக்க எங்களை நம்பி எங்களுடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம். ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் விவசாய பணி செய்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக, அருமையான குடும்பங்களுக்காக நாங்கள் தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் 3 முறை நாங்கள் உணவை எடுத்துக் கொண்டாலும் பல முறை இந்த அருமையான குடும்பங்களை நாங்கள் நினைவு கூறுவதில்லை, எங்களை மன்னிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த நாளிலே குறிப்பாய் இப்படிப்பட்ட பணி செய்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, வருடம் முழுவதும் ஆண்டவரே அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். குறிப்பாய் தேவையான தண்ணீருக்காக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா கால சூழ்நிலைகளிலேயும் ஒவ்வொரு வயலுக்கும் தேவையான நல்ல தண்ணீரை கர்த்தர் கட்டளையிடுவீராக. இந்த நாட்களிலேயும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற புதிய உர வகைகளுக்காக கூட நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவையான உரங்கள் அந்த பயிர்களுக்கு இடப்படவும் அந்தந்த நேரத்திலே கர்த்தர் விளைச்சலை சிறப்பாய் நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, விவசாய பணி செய்வதற்கு பல இடங்களிலே சரியான பணியாளர்கள் கிடைக்கவில்லை என்பதை கேள்விப்படுகிறோம். கர்த்தர்தாமே விவசாய பணிக்கும் உண்மை உள்ள பணியாளர்களை தெரிந்தெடுத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். களை எடுப்பதற்கோ வரப்பை வெட்டுவதற்கோ எந்த பணியானாலும் சந்தோஷமாய் பணி செய்யக்கூடிய நல்ல உள்ளங்களை கர்த்தர் உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் விவசாய பணியை துரிதமாக சிறப்பாக செய்யக்கூடிய இயந்திரங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஞானத்தை கர்த்தர் மக்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதை பயன்படுத்தும் ஒவ்வொருவரும் கவனத்தோடு பயன்படுத்த நிறைய உதவி செய்தலும். எல்லா விதமான ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் நாச மோசங்களுக்கும் கர்த்தர் விலக்கி காத்துக்கொள்ளும். அப்படிப்பட்ட இயந்திரங்களை பயன்படுத்த வாங்குவதற்கும் தேவையான பண சகாயத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். விவசாய பணியில ஈடுபட்டிருக்கிறவர்கள் கடினமாய் உழைத்து கொண்டுவரும் விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் பாடுபட்டதற்கு ஏற்ற பலனை கர்த்தர் கட்டளையிடுவீராக. விவசாய பணியே மிக முக்கியமான பணி என்ற ஒரு உணர்வை ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாட்களிலேயும் அப்படிப்பட்ட குடும்பங்களிலே வியாதியோடு, பலவீனத்தோடு, இன்னும் பற்பலவிதமான சூழ்நிலைகளினாலே தங்கள் பணியை தொடர முடியாமல் இருக்கிறவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தர்தாமே ஒவ்வொருவருக்கும் இறங்கி நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து தங்களுடைய பணிகளை தொடர கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலேயும் பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரம் முழுவதிலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிற ஒவ்வொரு உள்ளங்களோடு நாங்களும் இணைந்து கொள்கிறோம். ஐயா கர்த்தர்தாமே, இந்த உலகத்திலே எங்கள் வாழ்நாளை கூட்டிக் கொடுக்கிறவராயிருக்கிறீர். எங்கள் காலங்களெல்லாம் உம்முடைய கரத்திலே இருக்கிறது. எந்த நோக்கத்தோடு ஒவ்வொரு புதிய ஆண்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்கிறீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் கர்த்தர் காத்துக்கொள்ளும். இந்த நேரத்திலேயும் பற்பலவிதமான தேவைகளோடு உடைய சமூகத்திலே நிற்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். அவர்களுக்கு இறங்கி அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்கள் தேவைகளை சந்தித்து அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கிருபை, உம்முடைய வல்லமை, உம்முடைய பரிசுத்தம் எங்களுக்கு போதுமானதா இருக்கட்டும். இயேசு இரட்சகரின் வல்லமை உள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
அன்பர்களே, இன்று நாம் சிந்திக்க போகும் வேத பகுதி 1 பேதுரு 2:10-16 1 பேதுரு 1:10-16.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே 1 பேதுரு 2:8-9 நாம் சிந்திக்கும் பொழுது அவரை நாம் காணாமல் இருந்தும் அவரிடத்திலே அன்பு கூறுகிறோம் என்பதை குறித்து பேதுரு எழுதினதை நாம் சிந்தித்தோம். அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் நாம் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து நமது விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறோம் என்று கூறினார். அது மட்டுமல்ல, உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள் என்று வாசித்தோம். ஏனென்றால் தீர்க்க தரிசிகளுக்கு இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த ரட்சிப்பை குறித்து பரிபூர்ணமாய் எதுவும் தெரியவில்லை. காரணம் என்னவென்றால், பாடுபடும் மேசியாவை குறித்தும் அவர்கள் பேசினார்கள். அது மட்டுமல்ல, மகிமைப்படும் ஒரு ராஜாவை குறித்தும் அவர்கள் பேசினார்கள். 1 பேதுரு 2:11 தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்ன என்பதையும் ஆராய்ந்தார்கள். ஏனென்றால் தூரத்திலிருந்து பார்த்த அவர்களுக்கு இந்த மலையுச்சி போன்ற இரண்டு சம்பவங்களும் எந்த காலகட்டத்திலே நடைபெறப் போகிறது என்பதை அறியாதிருந்தார்கள். நாமும் மலை கூட்டத்தை பார்க்கும் பொழுது, தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது எல்லாமே வரிசையாக இருப்பது போல, அடுத்தடுத்து இருப்பது போல காணப்படும். ஆனால் நாம் அருகே சென்று அங்கே ஏறி பார்க்கும் பொழுதுதான் ஒரு மலைக்கும் மற்றொரு மலைக்கும் இடையிலே காணப்படுகிற பள்ளத்தாக்கை குறித்தும் தூரத்தை குறித்தும் அறிந்து கொள்கிறோம். ஆனால் அந்த தீர்க்க தரிசிகளால் இந்த இரண்டு மகிமையான கர்த்தருடைய திட்டத்தையும் எவ்வளவு காலகட்டத்திலே எப்படி நடக்கப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாய் இருந்தது. இன்று தொடர்ந்து 1 பேதுரு 2:12 நாம் சிந்திப்போம். கவனிங்கள், வாசிக்கிறேன். 1 பேதுரு 2:12. தங்கள் நிமித்தமல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களைக் கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாய் இருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கே என்ன சொல்கிறார் என்றால், தீர்க்க தரிசிகள் சொன்ன அதே காரியத்தையே நாங்களும் பிரசங்கிக்கிறோம் என்கிறார். அவர்களுக்கும் இவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், தீர்க்க தரிசிகளினால் இயேசுவின் பாடுகளுக்கும் அவருடைய ராஜ்யத்தின் ஆளுகைக்கும் இடையே வித்தியாசத்தை காண்பிக்க இயலவில்லை. ஆனால் அப்போஸ்தலர்களால் அதை செய்ய முடிந்தது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாயிருக்கிறார்கள் என்று இந்த வசனத்தின் இறுதி பகுதியிலே பார்க்கிறோம். தேவதூதர்கள் அங்கே நின்று கொண்டு உங்களையும் என்னையும் உற்று நோக்குகிறார்கள் என்று நினைக்கிறேன். நாம் ஏன் துரிதமாக சுறுசுறுப்புடன் செயல்பட்டு தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருக்கிறோம் என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கக்கூடும். இந்த சுவிசேஷ ஊழியத்தை அவர்களே செய்வதற்கு ஆசைதான். அவர்கள் உலகத்திற்கு வந்து மற்றவர்களுக்கு இயேசுவின் அன்பை குறித்தும் இயேசுவின் இரட்சிப்பை குறித்தும் தேவாதி தேவனின் சர்வ வல்லமையும் குறித்து அறிவிக்க விரும்புகிறார்கள். இயேசு பூமியிலே பிறப்பார் என்பதை காபிரியேல் தூதன் மரியாளுக்கும் பின்னர் யோசேப்பிற்கும் அறிவித்ததை நாம் வேதத்திலே வாசித்திருப்போம். மேலும் சகரியாவினிடத்திலே அவருக்கு ஒரு மகன் பிறப்பார் என்றும் அவருக்கு யோவான் என்று பெயரிடும்படிக்கும் காபிரியேல் அறிவித்ததையும் வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். அதேபோல இன்றும் உலகத்திலே வந்து காபிரியேல் தூதனுக்கு ஊழியம் செய்ய சுவிசேஷத்தை அறிவிக்க ஆசையாயிருக்கலாம். அவ்வாறு தூதன் வர விரும்பினாலும் தேவன் அதை அனுமதிக்க மாட்டார். ஏன் தெரியுமா? தேவன் தூதனை பார்த்து, இல்லை, நான் உன்னை அனுப்பப் போவதில்லை, எனக்காக இந்த ஊழியத்தை செய்ய ஏழையான இந்த மனிதரை நான் ஏற்படுத்த போகிறேன் என்றுதான் சொல்லிவிடுவார். இன்று அவர் மனிதர்களையே தம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க பயன்படுத்துகிறார். எனக்கு பிரியமான சகோதரனே, பிரியமான சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரனாக சகோதரியாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் இருக்கும் இடத்திலே மற்றவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை கொடுக்க, கிறிஸ்துவின் வல்லமையை குறித்து சொல்ல அவர் உங்களையே எதிர்பார்க்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். இன்று தேவதூதர்கள் ஊழியம் செய்யும் காலத்திலே நாம் இல்லை. நாம் பரிசுத்த ஆவியானவரின் ஊழிய காலத்திலே இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். ரோமர் 8:9 என்ன சொல்கிறது? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. எனவே தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்ற நீங்களும் நானும் தான் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இன்று பரிசுத்த ஆவியானவர் செய்ய முடியாத ஒரு காரியத்தை தேவதூதர்கள் செய்ய முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை. நாம் பரிசுத்த ஆவியானவரின் ஊழிய காலத்திலே, கிருபையின் காலத்திலே வாழ்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் கிறிஸ்துவின் காரியங்களை எடுத்து அதை நமக்கு வெளிப்படுத்தும் காலத்திலே இருக்கிறோம். இந்த வெளிச்சத்திலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அதுதான் முக்கியமானது. நேரத்தையும் காலத்தையும் அழிந்து போகிற உலக பிரகாரமான காரியங்களிலே செலவழித்து கேளிக்கைகளிலேயும் உற்சாக கொண்டாட்டங்களிலேயும் நமது நேரத்தை நாம் வீணாக்கிக் கொண்டிருக்கிறோமா? அல்லது கிறிஸ்துவின் அன்பு அறியாத மக்களுக்கு அறிவிக்கப்படுவதிலே தீவிரமாய் நாம் ஈடுபாடு கொள்கிறோமா? 1 பேதுரு 3:13 வாருங்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். இங்கே உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு என்று உருவகத்திலே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். கிழக்கத்திய நாடுகளிலே மனிதர்கள் நீண்ட ஆடைகளை உடுத்தியிருப்பது வழக்கம். இவ்வாறு அவர்கள் நீண்ட ஆடை உடுத்தியிருக்கும் பொழுது விரைவாக செயல்பட முடியாது. எனவே அப்படிப்பட்ட இடையூறாயிருக்கும் துணியை உயர்த்தி கட்டிக்கொண்டு அவர்கள் செயல்படுவார்கள். அப்போஸ்தலனாகிய பேதுருவின் காலத்திலே அறையை கட்டிக்கொண்டு என்று சொன்னால் இவ்வாறுதான் நினைப்பார்கள். இன்று ஒருவேளை இதன் அர்த்தத்தை நாம் மாற்றி நினைத்துவிட இடம் இருக்கிறது. அருமையான சகோதரனை சகோதரியே, மனதின் அறையை கட்டிக்கொண்டு என்று சொல்லும் பொழுது மனதை ஒருமுகப்படுத்து என்று நாம் சொல்லுவோம் அல்லவா? அதைத்தான் பேதுரு இவ்வாறு சொல்கிறார். அடுத்ததாக தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து என்று சொல்கிறார். தெளிந்த புத்தியை பெற ஏதும் மருந்தை நாம் நாட வேண்டிய அவசியமில்லை. அதற்கு தேவை பயிற்சிதான். தேவனுடைய வார்த்தையே இதை நமக்கு தந்துவிடுகிறது. தெளிந்த புத்தி என்பது ஒரு சிறந்த அர்த்தத்தை தருகிற வார்த்தை. நாம் வேத வசனத்தை வாசிப்பதற்கு மிகவும் கவனமாக செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இப்படி நாம் வேத வசனங்களை கருத்தோடும் தியானத்தோடும் நாம் வாசித்து அறிந்து கொள்ளும் பொழுது இது நமக்கு ஒரு தெளிந்த புத்தியை தரும். எது சரியானது, எது தவறானது, எது தேவையானது, எது தேவையில்லாதது, எது முக்கியமானது, எது முக்கியமில்லாதது என்பது போன்ற காரியங்களிலே நாம் தெளிவை பெற்றுக் கொள்கிறோம். அடுத்ததாக பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிருபம் நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு சிறந்த நிருபம் என்று நாம் முன்னரே சிந்தித்தோம் இல்லையா. சோதனையை சகிப்பதற்கு தேவனுடைய பிள்ளைகள் ஏன் விருப்பமுடையவர்களாக இருக்க வேண்டும்? ஏனென்றால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மீது நங்கூரமிடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து சபையை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வரும்பொழுது அவர் தன்னோடு ஏராளமான கிருபைகளை கொண்டு வருவார். அவர் தன்னுடைய கிருபையினாலே ஒவ்வொரு விசுவாசியையும் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப் போகிறார். மேலும் ஒவ்வொரு விசுவாசியின் கிரியைகளும் கிறிஸ்துவின் சிங்காசனத்தின் முன்பதாக நியாயம் தீர்க்கப்படும். அந்த நேரத்திலே ஒன்று நாம் நஷ்டப்பட்டு போவோம், இல்லாவிட்டால் நாம் பரிசை பெறுவோம். அதுவும் அவருடைய சுத்த கிருபையினாலே தான். இந்த உலகத்திலே நாம் சோதனையை சகித்துக் கொள்ள நம்மை உற்சாகப்படுத்துகிற மற்றொரு காரியம் நாம் நியாயம் தீர்க்கப்பட போகிறோம் என்பதுதான். நாம் இந்த பூமியிலே எவ்வாறு வாழுகிறோம் என்பது மிகவும் முக்கியமானது. இன்று விசுவாசிகள் ஒரு மறுரூபம் ஆக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறார்கள். இது தேவனுடைய வார்த்தையினால் மட்டுமே கொண்டுவரப்படக்கூடியதாகும். நாம் சோதனைகள் மற்றும் உபத்திரவங்கள் வழியாக கடந்து போவதற்கு தேவன் அனுமதிப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அவற்றிலே ஒன்று, அவர் நம்மை அவருடைய திட்டத்திற்கு ஏற்ப மாற்றி அமைக்க விரும்புகிறார். ஆகவே அவர் அவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். நம்முடைய எல்லா உபத்திரவங்கள் மத்தியிலேயும் நாம் அவருக்கு இணங்கி போக வேண்டியது அவசியமானதாயிருக்கிறது. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து வரும் பலவிதமான உபத்திரங்கள் மத்தியிலே நான் ஆண்டவரை நேசிக்கிறேனே, அவரை விசுவாசிக்கிறேனே, ஏன் எனக்கு பாடுகள், ஏன் எனக்கு இந்த கஷ்டங்கள் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரு மேலான நோக்கத்தோடுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே இவைகளையெல்லாம் அனுமதிக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஒரு சகோதரனாக சகோதரியாக இருப்பீர்கள் என்றால், அதாவது நான் கர்த்தருடைய பிள்ளை என்ற நிச்சயம் இல்லாத ஒருவராக நீங்கள் பாடுகளின் வழியாக துன்பங்களின் வழியாக கடந்து வருவீர்கள் என்று சொன்னால், அதிலேயும் ஆண்டவர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். நீங்கள் பரிபூர்ணமாய் உங்கள் வாழ்க்கையை அவருக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 1 பேதுரு 3:14 பாருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து. அவர் சொல்கிறது கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். வசனங்கள் நம்மை கீழ்ப்படிதலுக்கு நேராக நடத்துகிறதா இருக்கிறது? யாக்கோபு அப்போஸ்தலன் சொன்னது ஒருவேளை உங்களுக்கு நினைவிலே இருக்கலாம். யாக்கோபு 3:22 என்ன சொன்னது? திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். தேவனுடைய வார்த்தை நம்மிலே நம்பிக்கையை கொண்டு வருகிறது மட்டுமல்ல, நம்மை கீழ்ப்படுதலுக்கும் நடத்துகிறது. வேத வசனம் கீழ்ப்படுதலுக்குரியது. நாம் வேதத்தின் அறிவுரைகளுக்கு இணங்கி கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். ஒருவர் இவ்வாறு கூறுகிறார், எனக்கு அமைதியான வேலை தேவையானது, அதனால் அவர் என்னை வெளியே அழைத்துச் செல்கிறார். நாம் பத்திரமாக நம்பிக்கையுடன் இருக்க அவருடைய சிறகின் கீழ் கொண்டு செல்கிறார். நாள் முழுவதும் இருக்கும் சந்தடியிலிருந்து, அநேக பணிகளின் மத்தியிலிருந்து அவர் நம்மை அமைதிக்கு அழைத்துச் செல்கிறார். நான் சுறுசுறுப்புடன் வலிமையுடன் இருந்தபொழுது அவசரப்பட்டேன், கவலைப்பட்டேன். நான் முதலாவது எதிர்த்த போதும் எனக்கு அமைதி வேண்டும். ஆனால் அவர் மென்மையாக, மிகவும் மென்மையாக என்னுடைய சிலுவையை சுமக்க எனக்கு உதவி செய்தார். மேலும் அவர் ஆவிக்குரிய காரியங்களை மிகவும் இனிமையாக மெல்லிய குரலிலே என் காதில் கிசுகிசுத்தார். என்னுடைய சரீரத்திலே நான் பலவீனமாயிருந்த பொழுதும் என்னுடைய ஆவி சிறகு எடுத்துக் கொண்டது. நான் செயல்பட்டு கொண்டும் குதித்து விளையாடிக் கொண்டும் இருந்த பொழுதும் கனவிலும் போயிராத உயரத்திற்கு பறந்து சென்றேன். அவர் என்னை அதிகமாக நேசித்தபடியால் என்னை அவர் வெளியே அழைத்துச் சென்றார். எனக்கு அமைதி தேவைப்பட்டது. என்னுடைய படுக்கை சிறையாக அல்ல, அழகான ஆசீர்வாதங்களின் பள்ளத்தாக்காகிவிட்டது. இயேசுவில் மறைந்து வாழ மிகவும் வளர்ச்சியடைய தேவையான ஒரு இடம் அமைதி வேளை. இது எனக்கு தேவையாயிருந்தது. ஆகவே அவர் என்னை ஒரு தனிமையான இடத்திற்கு அழைத்துச் சென்றார் என்று சொல்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் நம்மை தனிமைப்படுத்தும் பொழுது, ஆண்டவர் நம்மை படுக்கையிலே சில காலம் வைக்கும் பொழுது, அதிலேயும் ஒரு நோக்கம் உண்டு என்பதை மறந்து போகக்கூடாது. அவர் நம்மை ஏன் ஒரு தனிமையான இடத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும்? தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானிக்க நாம் அதிகமாக நேரம் எடுத்துக் கொள்வதற்காக. ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையிலேயும் இது எவ்வளவு அவசியமாயிருக்கிறது தெரியுமா? நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் என்று சொல்கிறார். அதாவது உங்களுக்கு முன்பு மிகவும் அறிந்ததாய் காணப்பட்ட தீமையான குணநலத்தோடு பழக்க வழக்கத்தோடு இப்பொழுதும் ஒத்துப்போகிறவர்களாய் காணப்படக்கூடாது. நமது உள்ளான வாழ்க்கையிலேயே நாம் மறுரூபம் அடைந்துவிட்டோம் என்பதை நமது வாழ்க்கை வெளிப்படுத்தும் வண்ணமாக நாம் வாழ வேண்டும். ஒரு பொய்யான புன்முறுவலை நம்முடைய முகத்திலே தவள விட்டுக் கொண்டு உலகத்தை சுற்றி வரக்கூடாது. இது மாய்மாலமான ஒரு வாழ்க்கை. நமக்கு ஒரு செயற்கையான மாய்மாலமான தாழ்மையோ மாய்மாலமான பக்தியோ இருக்கக்கூடாது. நாம் தேவனோடு முற்றிலும் இணங்கி செல்வது அவசியமானது. இந்த விதமாக நாம் முற்றிலும் மறுரூபமாகிவிட்டதை வெளிப்படுத்த வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே. 1 பேதுரு 3:15 வாசிக்கிறேன். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். இன்றைய நாட்களிலே இந்த பரிசுத்தம் என்ற வார்த்தைதான் மற்றவர்களால் அதிகமாக தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. ஒரு சாதாரண மனிதனுக்கு பரிசுத்தம் என்றால் மிகவும் பக்தியாக செயல்படுவது, வேறுபட்ட ஒரு வாழ்க்கை அனுதினம் நடத்துவது என்று நினைப்பான். ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமாக பரிசுத்தம் என்பது எண்ணப்படுகிறது. அருமையானவர்களே, நீங்கள் எல்லாவற்றிலேயும் ஒன்று சேர்ந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும், நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அதற்காக பாவ வழிகளிலே இதை நீங்கள் பெற வேண்டும் என்பது அவருடைய திட்டம் அல்ல, அர்த்தம் அல்ல. அவர் உங்களுக்கு கொடுத்த உண்மையான மகிழ்ச்சியையும் அவர் வாழ்வை அனுபவிக்க தந்த கிருபைகளிலேயும் பெற்று மகிழ்வதே உண்மையான சந்தோஷமாயிருக்கிறது. பரிசுத்தம் நித்தம் மகிழ்ச்சி தரும் வாழ்வு என்று சொல்வார்கள். எவ்வாறு சரீரத்திற்கு ஆரோக்கியம் என்பது இருக்கிறதோ அதே போலத்தான் பரிசுத்தம் என்பது நமது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இருக்கிறது. நீங்கள் ஆரோக்கியமான நல்ல வலுவுள்ள உடற்கட்டு கொண்ட மனிதர்களையே பார்க்க விரும்புவீர்கள் இல்லையா? அதேபோல பரிசுத்தம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரோக்கியமாக வலிமையாக இருக்கிறது. நம்மை போன்றவர்களுக்கு இது எவ்வளவு அவசியமானதாக இருக்கிறது. தொடர்ந்து 1 பேதுரு 3:16 பாருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அப்படியானால் நாம் கர்த்தரை போன்ற ஒரு பரிசுத்தத்தை அடைந்துவிட முடியுமா? இல்லை பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தர் பரிபூர்ணமான பரிசுத்தர். நாம் இந்த மாம்ச வாழ்க்கையிலே ஒருபோதும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை அடையவே முடியாது. ஆனால் இன்று அநேகர் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை தாங்கள் அடைந்து விட்டதாக கருதுகிறார்கள். இது ஒரு ஆச்சரியமான காரியம்தான். மனிதர்களிலே யாரும் அந்த ஒரு பரிசுத்தத்தை அடைய முடியாது என்பதே உண்மை. சரி, இங்கே தேவன் பரிசுத்தர், ஆகையால் நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்பதன் பொருள் என்ன? நம்முடைய தேவன் பரிபூரண சற்குணராயிருக்கிறார். அவர் ஆச்சரியமானவர். நீங்களும் நானும் மனிதர்களாக காணப்படுவதனால் ஒரு முதிர்ச்சியை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பெற்றுக் கொள்ள முடியும். ஒரு வளர்ந்து விட்ட நிலைமையை நாம் அடைய முடியும். அவ்வளவுதான், நாம் தேவனை போல பரிசுத்தராக முடியாது. பரலோகத்திற்கு நாம் செல்லும் பொழுதே எல்லா காரியங்களிலேயும் நாம் முழுமை பெறுவோம். ஒரு சிறு குழந்தை வேண்டுமானால் தொட்டிலே படுத்திருக்கலாம். ஆனால் 20 வயது நிரம்பிய ஒரு வாலிபன் தொட்டிலே படுத்திருக்கலாமா? அவ்வாறு படுத்திருந்தால் அவனுடைய வளர்ச்சியிலே ஏதோ தவறு இருக்கிறது என்றளவு அர்த்தம். அந்த வாலிபன் இப்பொழுது கைப்பந்து விளையாடக்கூடிய அளவில் அளவா வளர்ந்திருக்க வேண்டும்? தேவ பிள்ளைகளாகிய நாமும் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இவ்வாறு வளர்ச்சியடைய வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, இந்த வளர்ச்சியை எது நம்மிலே உண்டாக்கும் தெரியுமா? தேவனுடைய வார்த்தைகள்தான். எனவேதான் தேவனுடைய வசனத்தை ஒழுங்காக வாசித்து தியானித்து கீழ்ப்படியும் பொழுது தேவனே நமது ஆவிக்குரிய வளர்ச்சியை பொருட்படுத்திக் கொள்கிறார் என்று சொல்கிறோம். அருமையானவர்களே, உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை குறித்து நீங்கள் எந்த அளவிற்கு கவனம் செலுத்துகிறீர்கள் என்று சற்றே ஆராய்ந்து பாருங்கள். எதற்குமே ஒரு முயற்சி தேவை. பரிசுத்த வாழ்விற்கும் ஒரு முயற்சி வேண்டும். அதற்கு ஒரு செயல்பாடு தேவையானதாயிருக்கிறது. அது வேத வாசிப்பும் ஜபமும் தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே வேதத்தை வாசிப்பதும் ஜபிப்பதும் ஒரு ஒழுங்காக ஒரு கிரமமாக செய்யப்படுகிறதா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் இறுதி காலத்திலே பெறப்போகின்ற கிருபையின் மேலே பூரண நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? முன்பு நீங்கள் அறியாமையின் காலத்திலே செய்து வந்த இச்சையான காரியங்களை இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நீங்கள் வித்தியாசமானவர்களாக பரிசுத்தத்திலே வளர வேண்டுமென்ற வாஞ்சி உள்ளவர்களாய் காணப்படுகிறீர்களா? உங்களை அழைக்கிற அவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருக்க வேண்டும். அதற்காக நமது வாழ்க்கையை அவருடைய கரத்திலே ஒப்படைக்க வேண்டும். அவரே நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் என்பதை நம்ப வேண்டும். நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருக்கிறீர்களா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். இல்லாவிட்டால் இவை மட்டும் பரிசுத்திற்குரியது, இவை மாம்சத்துக்குரியது என்று ஒரு பட்டியல் போட்டு பரிசுத்த வாழ்க்கையை பிரித்து வைத்திருக்கிறீர்களா? சற்றே யோசித்து பாருங்கள். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் எல்லா வேளையிலேயும் எந்த இடத்திலேயும் பரிசுத்தராயிருக்க ஆண்டவர் உங்களை அன்போடு அழைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு உங்களை பரிபூர்ணமாய் இன்றே அர்ப்பணிப்பீர்களா?
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. சங்கீதம் 34:22. கர்த்தரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. சங்கீதம் 34:22.